உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் பறந்து விரிந்தது. இந்த உலகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க முடியலனாலும் நம்ம சுற்றி இருக்கிற ஒரு சில விஷயங்களாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த சூழல் எப்படி இருக்குது, இதில் வேற என்னென்ன உயிரினங்கள் இருக்குது, இந்த உயிரினங்கள்லாம் நம்மோடையும் மற்ற உயிரினங்களோடையும் எப்படி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு பட்டிருக்கு, இப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி தெரிஞ்சுக்க போகும்போது நமக்கு நிறைய சந்தேகங்களும் ஏற்படுறது இயல்பு. அந்த மாதிரி நமக்கு ஏற்படுற சந்தேகங்களுக்கெல்லாம் யாராவது பதில் சொன்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியில் வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் பொறியியல் கல்லூரியில் என்விரான்மெண்ட் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் முதலாவது வருஷத்தில் படிக்கக்கூடிய எஸ் ஹீனா, பி தாரிணி, பி பிரியங்கா இவங்க மூணு பேரும் அவங்களுடைய சந்தேகங்களோடு வந்திருக்காங்க. இவங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்கிறதுக்காக நமது பல்கலைக்கழக மண்ணியல் துறையில் இளநிலை ஆராய்ச்சியாளராக இருக்கிற டி அருள்குமார் அவங்களும் வந்திருக்காங்க. வனவியல் பட்டதாரியான இவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லியிருக்காங்க. வாங்க, நம்மளும் அந்த சந்தேகங்கள் என்ன, அதற்கான விளக்கங்கள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் படித்தேங்க, டாக்டர் பிரபாகரன் சொல்லிட்டு ஒரு இன்ஜினியர் அவர் எழுதியிருந்ததுங்க. அவர் வந்துட்டு என்ன சொன்னார்னா, குளோபல் வார்மிங்லாம் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி, எல்லாமே கம்பெனிக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மார்க்கெட்டிங்காக தான், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம பூமி வந்துட்டு இப்போ ஒரு, அதாவது ஆக்சஸ் ஆஃப் பிரசப்ஷன்னு சொல்லிட்டு ஒரு சுழலிச்சிருக்குங்களாம், மூணாவது சுழற்சிங்களா, அது ஒரு சுழற்சி முடியறதுக்கு 26,000 வருஷம் ஆகுங்களாம். இப்போ சுத்திட்டு இருக்கும் போது நம்ம பூமியோட வடதுருவம் வந்துட்டு மாறிட்டே போகும்போது, இப்போ நம்ம வடதுரம் வந்துட்டு சூரியனை ஃபேஸ் பண்ணி இருக்கிறனால அந்த ஹீட் ஜாஸ்தி இருக்கு, இதை தான் குளோபல் வார்மிங்னு சொல்லி கதை கட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஓசோன் லேயர்ல வந்துட்டு ஓட்டம் வந்துட்டு மொத்த உலகத்திலயே விழலை, அமெரிக்கா இருக்கிற இடத்துல மட்டும் விழுந்திருக்கு. ஏன்னா அவங்க வந்துட்டு இப்ப சராசரி மனுஷன் இந்தியால பிறந்தானா, வாழ்நாள்ல 60 வருஷம் வாழ்நாள்னா 4 கிலோ சென்ட் யூஸ் பண்றானா, அதுவே அவங்க வந்துட்டு 40,000 கிலோ சென்ட் யூஸ் பண்றாங்க. அதனால வந்த இதுதான், அது கார்பன் டை ஆக்சைடுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. மேபி நம்ம என்விரான்மெண்ட் வந்து நீட்டாக இருக்கணும், டாக்ஸிக் இல்லாமல், அதாவது விஷவாயு இல்லாமல் இருக்கணுங்கிறது வேணால் நம்ம ஒத்துக்கலாம், வண்டிகள் குறையணும் அப்படின்னா, ஆனால் அதுக்கும் குளோபல் வார்மிங், ஓசோன் லேயர் இதுக்குமே சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு.
அவருடைய கூற்று பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் சரின்னு தான் சொல்ல முடியும், ஆனால் முற்றிலும் சரின்னு சொல்ல முடியாது. நீங்கள் பாலி ஹவுஸ் போயிருக்கீங்களா? பசுமை கூட அரம்மா, க்ரீன் கலரில் இருக்கும், இன்னொன்று ஒயிட் கலர் ஷீட் இருக்கு. அங்கே வந்து நீங்கள் அது உள்ளே போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? நீங்கள் என்ன உணர்ந்தீங்க அது உள்ளே போக்குள்ள? ஹீட்டாக இருக்கும். ஹீட்டாக வந்து ஏன் இருக்குது? ஹீட் ஆகிறது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் அங்கே இருக்கும். அந்தளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக ஆகிறதுனால உங்களுக்கு ஹீட் வந்து அங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அதுவே வந்து கார்பன் டை ஆக்சைடு அளவு வந்து உங்களுக்கு நம்மளுடைய அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா 0.03836 இருந்தது, அதாவது ஆரம்ப காலகட்டத்தில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.400 வந்ததாக சொல்கிறாங்க. இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா 0.3, அந்த 0.3 தான் இருக்கணும் அப்படின்றாங்க. பெருகி வரும் அந்த நகரமயமாக்கல், இண்டஸ்ட்ரியலேஷன், அதாவது தொழில்மயமாக்கல், மக்களுடைய பேராசையினால் மரம் வெட்டுதல், இந்த காரணங்களால் தான் வந்து கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு வந்து நம்முடைய அட்மாஸ்பியரில், அதாவது வளிமண்டலத்தை அதிகரிச்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து வெப்பம் அதிகமாகுது. ஒரு தாவரத்துக்கு இன்றியமையாத ரெண்டு பொருள், ஒன்று வந்து கார்பன் டை ஆக்சைடு, இன்னொன்று ஆக்சிஜன். உணவு சேகரிக்கக்குள்ளே, அதாவது காலையில் நேரத்தில் ஒளி சேர்க்கையினப்போ கார்பன் டை ஆக்சைடை வந்து எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியே வருது தாவரமானது. அது வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து அளவு அதிகரிக்க உங்களுக்கு தாவரமானது நல்லா வளரக்கூடியது. ஸோ அதனால தான் வந்து ஒரு எடுத்தவொடனே ஒரு செடி, அதாவது நம்ம டெஸ்ட் டியூப் பேபி மாரி தான், எடுத்தவொடனே நம்ம வந்து வெளியில் விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நம்ம இது பண்ணுறோம். அதனால தான் அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரும் பாலியோஸ்ன்ற ஒரு இதுக்கு.
இப்போது மரம் வளர்த்துனா அந்த மாதிரி மரம் வந்து அதிகமாக வளர்த்த வளர்த்த இப்போ அதிகமாக இருக்கிற அந்த ஹீட்னஸ் வந்து குறைக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ இப்போ ஒரு மரத்தை வந்து நட்டி அது வளர்கிறதுக்கு பல வருஷம் ஆகும்போது தற்காலிகமாக வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தால் ஓரளவுக்கு குறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம்?
நீங்கள் சொல்கிறது கரெக்டான விஷயம். ஆனால் ஒரு மரம் வந்து கிட்டத்தட்ட வளரணும்னா சராசரியாக ஒரு 50 வருடம் ஆகும். நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தனி மனிதன் உபயோகிக்கக்கூடிய அந்த இதை வந்து குறைச்சிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக நம்ம பேருந்தில் போகிறோம், ஒரு ஆள் போகிறதுக்கு 2-வீலர் யூஸ் பண்ணுறோம். 1 லிட்ரு பெட்ரோல் போட்டோன்னா கிட்டத்தட்ட 40-60 கிலோமீட்டர் தான் போகும். அந்த பெட்ரோலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அரசு பேருந்தில் வந்து பயணம் செய்யலாம். ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறத வந்து அதிகமாக குறைச்சிக்கலாம். கம்ப்யூட்டர் வந்து தேவையில்லாத நேரத்தில் ஷட் டவுன் பண்ணலாம். நம்ம குண்டு பல்பு யூஸ் பண்ணுறது பதிலாக CFL காம்பாக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்ப் வந்து யூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் பக்கத்தில் டெஸ்க்டாப் பக்கத்துலேயே வந்து நம்ம சின்ன ஒரு பிளான்ட் மாரி, அதாவது ஹைட்ரோபோனிக்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, நீர்வாழ் தாவரங்களை வச்சு அது வந்து கார்பன் டை ஆக்சைடு அந்த டெஸ்க்டாப்லேருந்து உறிஞ்சிக்கும். நிறைய இந்தமாரி சொல்லிட்டு தண்ணி நம்ம குளி, அதாவது 5 லிட்டர்ஸ் தண்ணியிலே வந்து குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கிட்டத்தட்ட யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 2-3 குடம் 3 வாளி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே குறைச்சோம்னா தான் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வர முடியும். கண்டிப்பாக மரம் வந்து கண்டிப்பாக வேணுமா, மரம் இல்லாத இன்றைக்கி எதுவுமே இல்லை. நமக்கு பேப்பர் யூஸ் பண்ணாலையும் வந்து மரம் வேணும். அதனால் மரத்தினுடைய பயன்பாடுகள் அதிகமாக இருக்கலாம், நம்ம வந்து மரத்தை நட்டு தான் ஆகணும்.
உங்கள் டிபார்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் என்னென்ன அரிய வகை விலங்கு செடி பறவை பற்றி படிச்சிங்க தெரிஞ்சிங்க அதெல்லாம்?
ஆக்சுவலாக என்னுடைய ஊர் பார்த்திங்கன்னா வெள்ளக்குட்டைன்ற ஒரு கிராமம், அது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிலேருந்து 67 கிலோமீட்டர் எங்கள் கிராமம். எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் ஒரு கிராமம். எங்கள் கிராமத்துக்கு மிக அறிமுகமில் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது, அதாவது காப்பு காடுகள்னு சொல்லுவாங்க. அந்த காப்பு காடுகள் வந்து ஜவாது மலை, அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பிரிவு தான் அது. ஸோ அந்த காட்டில் வந்து நான் ஆரம்ப காலம் என்னுடைய பள்ளி காலத்தில் குழந்தை பருவத்தில் வந்து அந்த காட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு ஏன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து விறகு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து காட்டு பன்றி, மான், அப்புறம் அந்த கடமான் அப்படின்னு சொல்லுவாங்க, முயல் போன்ற விலங்குகள்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னுடைய கல்லூரி வந்து வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம். அங்கே வந்து படித்ததுனால தான் வந்து பள்ளி பருவத்தில் குழந்தை பருவத்தில் இருக்கலாம் மரத்தில் நிறைய வெட்டியிருக்கேன், வேட்டையை சில விலங்குகளையும் வேட்டையை ஆடியிருக்கேன். அதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அது வந்து அந்த பருவத்தில் என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன தெரியாமல் இருந்தது. அதன் பிறகு காலேஜ் வனக்கல்லூரியில் வந்து என்னுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு மரத்தினுடைய பயன்கள், மரத்தினுடைய எதிர்கால பயன்கள், வனவிலங்கு, ஸோ அதனுடைய பயன்கள்லாம் வந்து நான் இங்கே நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2010 மே 16 அன்றைக்கி வந்து நான் டைகர் சைட் பண்ணேன் முதுமலையில். வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டைகர் வந்து, அதாவது நம்ம இந்தியாவில் 1706 தான் இருக்குன்னாங்க. ஸோ அதில் வந்து நான் ஒரு புலியை சைட் பண்ணது எனக்கு ஒரு வரப்பிரசாதம் கிடைச்ச மாதிரி எனக்கு இருந்தது, ரொம்ப சந்தோஷம். அதுமாரி புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வரையாடு, நம்ம ஸ்டேட் அனிமல், அதாவது மாநில விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, நீலகிரி தார் வரையாடு சைட் பண்ணியிருக்கேன். அப்புறமா சிங்கவால் குரங்கு அல்லது சோலை மந்தின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து இப்போது 2010 வந்து யானையினுடைய பயன்கள், அதனுடைய பாரம்பரியத்தை உணர்த்தும் வகையில் நமது இந்திய அரசாங்கம் வந்து யானையை வந்து தேசிய பாரம்பரிய விலங்காக அறிவிச்சிருக்காங்க, நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு நேஷ்னல் அனிமல்லாம் தெரியும், ராயல் பெங்கால் டைகர், எல்லாம் டைகர்னு சொல்லுவாங்க. டைகரில் 8 ஸ்பீசிஸ் இருக்குது, சப் ஸ்பீசிஸ். அதில் 3 ஸ்பீசிஸ் வந்து எக்ஸ்டென்ட் ஆகி முற்றிலும் அழிஞ்சிருச்சு, இன்னும் 5 ஸ்பீசிஸ் தான் இருக்குது. அதில் ஒரு ஸ்பீசிஸ் தான் உங்களுக்கு ராயல் பெங்கால் டைகர். எல்லோரும் நம்ம வந்து ஜென்ரலாக டைகர் அப்படின்னு சொல்லிடுறோம், பட் படித்தவங்க நம்ம வந்து ராயல் பெங்கால் டைகர் அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். பறவையில் எமரால்ட் டவுர் நமது மாநில பறவை, அதெல்லாம் வந்து என்னால் சைட் பண்ண முடியல. காமனாக சைட் பண்ணது வல்ச்சர் வந்து சத்தியமங்கலம் ஏரியாவில் பார்த்துருக்கேன். பிணைந்தினி கழுகு.
வல்ச்சருக்கும் ஈகிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்?
வல்ச்சருக்கும் ஈகிளுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வல்ச்சர் வந்து சைஸில் பெருசாக இருக்கும், ஈகிள் வந்து சைஸில் சின்னதாக இருக்கும். வல்ச்சர் பார்த்தீங்கன்னா கொண்ட இதில் வந்து முடி இருக்காது, ஹேர்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் வந்து ஈகிளுக்கு பார்த்தீங்கன்னா ஹேராக இருக்கும். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்துக்கும். கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஈகிள் வந்து அவ்வளோவா நம்ம ஸ்கேவெஞ்சராக யூஸ் பண்ணாது, அது செத்து பண்ணாது, டீகம்போஸ் பண்ணாது. பட் வல்ச்சர் வந்து ஃபுல்லாக டீகம்போசர் பண்ணிவிடும், ஃபுல்லாக அதாவது நம்முடைய லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதே வல்ச்சர் தான், அதாவது ஸ்கேவெஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல.
அந்த வல்ச்சர் ஈகிள் ரெண்டுமே இப்போ எக்ஸ்டென்டான நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு காரணம்லாம் என்ன, ஏன் அப்படி எக்ஸ்டென்ட் ஆச்சு?
அருமையான கேள்வி. அது வந்து வல்ச்சர் அப்படின்ற ஒரு பறவை இனம் வந்து அழியிறதுக்கு மிக முக்கிய காரணி வந்து டைக்ளோஃபினாக் அப்படின்ற ஒரு வந்து ட்ரக், வலி நிவாரணி. அதாவது அந்த டைக்ளோஃபினாக்ன்ற மருந்தை வந்து நம்ம கால்நடைகளுக்கு, அதாவது ஆடு மாடுகளுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம், குறிப்பாக மாடுகளுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த மாடுகளுக்கு வந்து அந்த வெட்டினரி டாக்டர் வந்து அதை போடக்குள்ள அது வந்து ஹெவி டோஸ் ஆகிடுது, ஹெவி டோஸ் ஆகி கொஞ்சம் நாள் அடைவில் அந்த மாடு இறந்துடுது. அந்த இறந்த போனப்போ அந்த வல்ச்சர் வந்து அந்த இனம் வந்து சாப்பிடக்குள்ள அந்த வல்ச்சருடைய உடம்புல, அதாவது பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், ஒரு உயிரினத்துலேருந்து இன்னொரு உயிரினத்துக்கு அந்த இது மாறுறது. ஸோ இதுலேருந்து இந்த டைக்ளோஃபினாக் வந்து இந்த சாப்பிடுவதன் மூலிமா அந்த குடலில் போய் சேர்ந்துருது வல்ச்சர் அந்த உயிரினத்தில். அந்த வல்ச்சரானது நாலு அடைப்பில் செஞ்சு சாகிறதுக்கான நிலைமை. டைக்ளோஃபினாக் தான் இதுக்கு முக்கிய காரணம். இந்த டைக்ளோஃபினாக்கை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் கவர்மெண்ட் தான், இந்தியாவில் குஜராத் கவர்மெண்ட் வந்து 2010 ஒரு இதை கொண்டு வந்தாங்க. முற்றிலும் அந்த ஸ்டேட்டில் வந்து டைக்ளோஃபினாக்ன்ற அந்த ட்ரக் பெயின் கில்லர் வந்து யூஸ் பண்ண தடை செஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு அதனுடைய பயன்கள், அதன் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்ச்சருடைய பாப்புலேஷன் அதிகரிச்சிச்சு. ஸோ அதனுடைய பாசிட்டிவான ரிசல்ட்டை பார்த்து நம்ம இந்தியாவில் மற்ற ஸ்டேட்லேயும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. குறிப்பாக 2010 நமக்கு எல்லாருமே தெரியும் ஆசிரியர் தினம்னா எல்லாரும் செப்டம்பர் 5 தெரியும். ஆனால் இன்னொரு மிக முக்கியமான இன்டர்நேஷ்னல் வல்ச்சர் அவேர்னஸ் டே அப்படின்ற ஒரு டே வந்து 2010 நம்ம கொண்டாடிட்டு வரோம். அந்த செப்டம்பர் 5
யூஸ்ஃபுல்லான மரம் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இந்த கலை பார்த்தீனியம் அந்த மாதிரிலாம் ஸ்ப்ரெட் ஆகுதுலாம், அதெல்லாம் முள்மரம் இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் வந்தது தானே. அதெல்லாம் எப்படி மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அதனால் நிறைய நோயெல்லாம் வருதுல்ல. அப்போ அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது மொத்தமாக செடி அப்படின்னாலே இப்போ வந்து செடினா யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத ரோட் சைடில் வந்திருக்க செடியை தான் வந்து செடின்னு எடுத்துக்கிறாங்க.
வேலிக்காத்தான் அப்படின்ற மரம், ப்ரோசோபியஸ் அந்த மரம், அந்த வந்துட்டு நம்ம விறகுக்காக ஒரு காலத்தில் விதைச்சோம், தண்ணியே இல்லாமல் வளரும் அப்படின்னு சொல்லி தூவி விட்டது. இன்னைக்கு நிலத்தில் இருக்கிற எல்லா தண்ணியும் உறிஞ்சிட்ருக்கு. நம்ம யாருமே விறகுலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஃப்ரீயாகவே நம்மளுக்கு ஸ்டவ்லாம் கிடைக்குது. அதை எப்படி நம்ம மொத்தமாக அழிக்கிறது தேவையில்லாதனால?
இவங்க சொன்ன ஒரு நல்ல கேள்வியும் அது. இந்த ப்ரோசோபியஸ் ஜூலி ஃப்ளோரா அப்படின்ற ஒரு வேலிக்காத்தான் நம்ம தமிழில் சொல்லுவோம். அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வறண்ட மாவட்டங்கள், குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராமநாதபுரம், சிவகங்கை அந்த மாவட்டங்கள் அதிகமாக இருக்குது. காரணம் இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய இந்திய வந்து 1960 வந்து ரொம்ப செல்ஃப் சஃபிஷியன்ட் இல்லாமல் தண்ணீரை அடையாமல் இருந்த உணவு உற்பத்தியில் உலக வங்கி கிட்டே நம்ம வந்து கடன், அதாவது நம்ம காசை ஏந்து நிற்கக்குள்ளே வந்து நம்மளுடைய பசுமையை வந்து கொஞ்சம் அதிகரிக்க தான் வந்து நம்ம இந்த வேலிக்காத்தான்ற விதையை வந்து நம்ம தூய் விட்டோம். அது வந்து தூய் விட்டதுக்காரணம் நம்மளுடைய அப்போ வந்து ஸ்டவ், அந்த சிலிண்டர், எல்பிஜி கேஸ் எதுவுமே இல்லாத காரணத்தினால அப்போக்கி அது வந்து ஒரு தீர்வாக காணப்பட்டது. அதனால தான் அதை வந்து பண்ணாங்க. ஸோ அந்த வேலிக்காத்தான் மரம் நாளடைவில் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு மலட்டுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய, தாய்க்கு மலட்டுத்தன்மை ஏற்படுற மாதிரி தான் அமாதம். எக்ஸாம்பிள், அதனுடைய காய், இலை மற்ற காயை வந்து நம்ம ஆடு உணவுகளை சாப்பிடக்குள்ள அதனுடைய இனவிருத்தியை வந்து குறைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அது அதிகப்படியான நீரை உறிஞ்சு, வாட்டர் டேபிள், அதாவது கிரவுண்ட் வாட்டர் டேபிள் வந்து அதிகமாக உறிஞ்சிருது. அது ஒரு காரணத்தினால வந்து கவர்மெண்ட், இந்திய அரசாங்கமும் தமிழ்நாடு வனத்துறையும் வந்து அதை அழிக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொண்டு வராங்க. அது வந்து எரிபொருளாக நம்ம ஃபியூல் வுட்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் வந்து மிக தவறான, ஏன்னா அதனுடைய அந்த புகையானது வந்து நம்முடைய நம்ம அதாவது சமைக்கிறவங்களுக்கு வந்து ஆஸ்துமா போன்ற வியாதிகள்லாம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு புகை அப்படின்னு சொல்லலாம். அது அது வந்து ஒழிக்க வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வனத்துறையோ அல்லது நம்மளுடைய கவர்மெண்ட்டோ மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது, பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மூலிமா அதை வந்து கண்டிப்பாக ஒழிக்க முடியும்.
வேலிக்காத்தான் மாதிரி பார்த்தீனியம்னு இருக்கு, ஆனால் வேலிக்காத்தானாச்சு அட்லீஸ்ட் ஒரு ஃபியூவலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அதை வச்சு வந்துச்சு. இந்த பார்த்தீனியம்ங்கிறது வந்து வேறு விதையோட கலந்து வந்தது, இப்போ வந்து ரொம்ப பெரிய அளவில் கோயம்புத்தூர் நிறைய இருக்கங்காட்டி கோயம்புத்தூர் பூண்டே பேர் வந்துருச்சு. அது எப்படி தடுக்கிறது?
இந்த பார்த்தீனியம் பூண்டு பார்த்தீங்கன்னா 1950 நம்ம அமெரிக்கா யூஎஸ்லேருந்து நம்ம கோதுமையை வந்து இறக்குமதி செஞ்ச அப்போ தான் வந்து இந்த விதை வந்து அதனுடைய கலந்து வந்ததாக நம்ம ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், நானும் பத்திரிகையில் படித்து தான் சொல்கிறேன். அதனுடைய தாகம் ஃபஸ்ட்டு தெரியாமல் இருந்த மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லை, அதனுடைய தீமைகள் வந்து தெரியல. நாலு இதில் ஏதோ ஒரு பூண்டு செடி ஏதோ ஒன்று இருந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி, அதாவது ஒவ்வாமை போன்ற வியாதிகள்லாம் வந்து அந்த பார்த்தீனியம் செடி மூலிமா பரவுது. இந்தியாவினுடைய உணவு உற்பத்தியில் 10-12% வந்து கலைகள் மூலிமா வந்து உணவு உற்பத்தி குறையுது. அதுக்கான மிக முக்கிய காரணம் வந்து இந்த பார்த்தீனியம் வீடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்த்தீனியம் வீடை வந்து முற்றிலும் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுறது நல்லதுமா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்றா பிடுங்கி தீயை விட்டு எரிச்சிடணும். அதுக்காகவே வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீனியம் வீக் அப்படின்ற ஒன்று செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீக்கில் வந்து பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கலையை ஒழிக்கிறது தான் அந்த வீக்கினுடைய முக்கியமான ஒன்று.
இப்போ நீங்கள் இவ்வளோ வைல்ட் லைஃப் பற்றி இத்தனை ஸ்பீஷஸாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரெக்கிங் கேம்ப் மாதிரியோ இல்லை ஒரு விசிட் மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் வர முடியுமா? எங்களுக்கு பெர்மிஷன்லாம் இருக்குது அதுக்கு வரதுக்கு?
கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சர்வேஷன் இயரா அப்படின்னு வரக்குள்ளே வந்து பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் கண்டிப்பாக அறிவியல் பூர்வமாக எஜுகேஷன் அண்ட் ரெக்ரியேஷன் அந்த பர்பஸ்க்கு, ஆராய்ச்சிக்கு சயின்டிஃபிக் பர்பஸுக்கு கண்டிப்பாக வனத்துறை மூலிமா பர்மிஷன் உண்டு. நீங்கள் ட்ரெக்கிங் அல்லது பேர்ட் வாட்சிங் அல்லது அனிமல் சென்சஸ் பேர்ட் சென்சஸ் அப்படின்லாம் பண்ணக்குள்ள நீங்கள் முறையான அனுமதி உங்களுடைய கல்லூரியினுடைய உங்களுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அல்லது உங்களுடைய முதல்வருடைய என்னுடைய பர்மிஷன் மூலயமா பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் தமிழ்நாடு வனத்துறை அவங்களே வந்து ட்ரெக்கிங்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வனக்கல்லூரியில் படிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கல்லூரிகளுக்கு அனுப்பிச்சிருக்கோம் சர்க்குலர் மாதிரி. அதன்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜும் வந்து ஒவ்வொரு வாரம் வருவாங்க. அவங்கள வந்து காலையில் வந்து 6:00 அங்கே வந்து ரீச் ஆகிற மாதிரி வருவாங்க. அவங்களுக்கு வந்து சின்ன ஒரு அதாவது என்ன ப்ரிவென்ஷன் இஸ் மெட்டர் அண்ட் க்யூர் மாரி அதாவது ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது பண்ணணும் என்னென்ன ப்ரிகாஷன் மெத்தட் இது பண்ணணும். குறிப்பாக வந்து வெள்ளை சட்டை வந்து போட்டுட்டு போகக்கூடாது, அண்டர் ஷூ தான் போட்டு போகணும். பேர்ட் வாட்சிங் போகக்குள்ள ஒரு ஃபீல்டு புக்கு இந்தியன் பேர்ட்ஸ்னு சொல்லிட்டு டாக்டர் சலீம் அலி ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கு ஒரு நல்ல தரமான புத்தகம். அந்த புக்கு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா கலர் இலுஸ்ட்ரேஷனோட கொடுத்துருப்பாரு. நீங்கள் இந்த பேர்டு பார்த்துட்டு இந்த பேர்டு தான் இது வந்து எங்கெங்கே இருக்கோ டிஸ்ட்ரிபியூஷன் ஹேபிட் ஹேபிட்டேட் கேரக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த மூலிமா ஒரு கேமரா ஒரு பைனாகுலர் இது மாதிரி என்னென்ன பண்ணணும்னு நாங்கள் சொல்லிவிடுவோம். அதன் மூலிமா அப்புறமா ஒரு நம்ம காலேஜினுடைய ஒரு 4 கிலோமீட்டர் வந்து ஒரு சரௌண்டிங்கில் கூட்டிகிட்டு போவோம். பேர்டு வச்சிங்க என்னென்ன பேர்டு பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தமாரி ஒவ்வொரு வாரமும் இந்த ஒரு கல்லூரியை வந்து நாங்கள் கூப்பிட்டு போகிறோம். அதேமாரி மேற்கொண்டு வெளியில் நம்ம காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இல்லை, ஆனால் ப்ரொஹிபிட்டட் ஏரியா. அதே நீங்கள் ரிசர்வ் ஃபாரஸ்ட் காப்பு காடுகளுக்கு போனால் தமிழ்நாடு வனத்துறை அதாவது நீங்கள் பர்டிகுலராக ஒரு டிஸ்ட்ரிக் போனால் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவர்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணணும், சார் இந்தமாரி நாங்கள் ட்ரெக்கிங் போகணும் எங்களுக்கு ஆசையாக இருக்குது, அது உங்களுடைய பர்பஸ் என்ன, நீங்கள் எதுக்காக போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கல்லூரி முதல்கிட்ட அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவர் வந்து ட்ரெக்கிங் ஏரியான்னு சில வச்சுருப்பாங்க. எல்லா ஏரியாவுக்கும் நீங்கள் போக முடியாது, ட்ரெக்கிங் ஏரியான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கும் தமிழ்நாடு வனத்துறையில். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பர்லியாறு சிறுவாணி அப்புறம் வெள்ளிங்கிரி இந்தமாரி ஏரியாவில் உங்களுக்கு ட்ரெக்கிங் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, அடிக்கடி நேச்சர் கேம்ப் போட்டுருக்காங்க. நீங்கள் அவங்க மூலயமா அதாவது அங்கே சார்கிட்ட போனால் அவங்க உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு வனத்துறை ஃபீல்டு கைடு அவங்களோட நீங்கள் பாதுகாப்போடு உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் சேக்கான் சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரின்னு ஆணைக்கட்டியில் இருக்குது, பறவைகளை பற்றியே படிக்குது. அவங்களும் வந்து சில கேம்ப்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஓசை பிஎஸ்ஜியில் சில தனியார் தொண்டு நிறுவனங்கள்லாம் வந்து ஈகோ அவேர்னஸ் கேம்ப் ட்ரெக்கிங் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறோம், நீங்கள் அது மூலயமா பண்ணிக்கலாம்.
நியூஸ் பேப்பர் பார்த்தாவே யானை சாகுது இதெல்லாம் சாகுது, ஏன் யானை இப்படி இறக்குது ஏதாச்சும் காரணம் இருக்கா? எங்கே பார்த்தாலும் டெய்லி ஒரு நாள் பெண் யானை சாவு அந்த யானை சாவு காட்டிலேருந்து வெளியே வந்துருச்சு அது அப்படின்னு கேள்வி வருது. அதனால
10 ல் 1 யானை வந்து சாகிறதுக்கு வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா டீஃபாரஸ்டேஷன் ஒன்று, காடுகள் அழிக்கிறது, ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது காடு வந்து ஒரு 10 மீட்டர் இருக்குன்னா 1 மீட்டருக்கு 1 மீட்டர் அப்படியே வந்து துண்டு துண்டாக பண்ணிடுறது, அதை வந்து இடைவெளியை விட்டுறது, அதை வந்து ஆக்கிரமிப்பு என்க்ரோச்மெண்ட்னு சொல்லுவாங்க. சில தனியார் ஆளுங்க வந்து அதை வந்து ஆக்கிரமிச்சதுனால தான் வந்து அதனுடைய நீண்ட பயணம் வந்து போக முடியாமல் போயிடுது. ஒரு யானைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 200 ல் இருந்து 250 கிலோ உணவு தேவைப்படுது, 100 லிட்டர் தண்ணி தேவை. அதுக்கு அதை எடுத்துக்கொள்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ல் இருந்து 40 கிலோமீட்டர் வந்து சுற்றி வரும். ஸோ இந்தமாரி ஃப்ராக்மெண்டேஷன் உங்களுக்கு பேச்சு பேச்சாக இருக்கக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த என்க்ரோச்மெண்ட் பண்ணதுனால அதில் ஒன்று தடைப்படுது. இதுக்கோசரம் நம்ம வனத்துறை ஒட்டி உள்ள நிலங்களை பார்த்தீங்கன்னா கரண்ட் விட்டுறாங்களா, அது மூலிமா வந்து உங்களுக்கு யானைகள் வந்து இறக்குதுமா. ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு குறிப்பாக இன்னொன்று மிக முக்கிய காரணம் ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுமா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடுக்கு உங்களுக்கு ட்ரெயின் போயிட்டுருக்கு, அந்த ட்ரெயின் போகிற பாத்வே பார்த்தீங்கன்னா எலஃபென்ட் காரிடார் அதாவது யானைகளுடைய வழித்தடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யானைகளுடைய வழித்தடத்தில் தான் வந்து நம்ம இந்திய ரயில்வே வந்து இங்கே ரயில்வே போட்டதுனால அதனுடைய வழித்தடம் வந்து தடைப்பட்டது. குறிப்பாக 2010 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 யானை ஒரே நாளுக்கு இறந்தது. குறிப்பாக ஒரு கன்சிவான யானையும் கூட அதாவது அந்த யானை வந்து கர்ப்பமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எலஃபென்ட் ப்ரூஃப் ட்ரென்ச் அதாவது யானை அகலின்னு சொல்லிட்டு வெட்டுவாங்க, காடுகள் அழிக்காமல் இருக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு என்க்ரோச்மெண்ட் அதாவது காட்டை வந்து நம்ம போய் அதனுடைய வாழ்வாதாரங்களை வந்து கெடுக்காமல் இருந்தால் நல்லதுமா.
ஃபாரஸ்ட்லாம் அழிச்சு இண்டஸ்ட்ரீஸ்லாம் கட்டுறேன்னு சொல்கிறாங்க, இதுக்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்குமா?
அதுக்கு எப்படி சொல்லணும்னா அதாவது நம்ம வந்து 3 நாடுகளாக பிரிக்கலாம், வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகள் அண்டர் டெவலப்டு நாடுகள்னு சொல்லலாம். நம்ம வந்து வளரும் நாடுகள், நம்முடைய பொருளாதார வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மி, அதனால் வந்து நம்ம வளரும் நாடுகள்னால் நம்ம வளர்ந்து தான் ஆகணும், சில காரியங்களுக்காக சில ஒரு பொருளுக்காக ஒரு வந்து இலக்கை தான் செய்யணும். ஸோ அதனால் வந்து தான் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை வந்து நம்ம சமன் செய்யணும். ஏன்னா நம்ம இன்னும் தன்னிறைவு உணவில் அடைஞ்சாலுமே நம்முடைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. கிட்டத்தட்ட 26 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதா வந்து ஐநா குறிப்பாக ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில இண்டஸ்ட்ரீஸ் குறிப்பாக பார்த்திங்கன்னா போஸ்கோ அப்படி இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. போஸ்கோன்றது ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, அது வந்து பார்த்திங்கன்னா தென்கொரிய நாட்டினுடைய ஒரு இண்டஸ்ட்ரிமா. அந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரிசால நியாமகிரி அப்படின்ற ஒரு ஹில்ஸில் வந்து 1700 ஹெக்டரில் வந்து வனத்தில் வந்து அந்த ஆக்கிரமித்தாங்க. அதாவது இந்த மாநில அரசாங்கம் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி வரக்குலாம் வந்து வெறுமனே ஒரு பாலைவனத்தில் போய் அமைக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அவனுக்கு தகுதியான ஆட்கள் தேவை, தகுதியான மின்சாரம், நீர் வசதி இதெல்லாம் இருந்தால் தான் வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து முதலீடு செய்வாங்க. அப்படின்னுக்குள்ளே அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஏரியா வந்து அவங்களுக்கு சாதகமாக இருந்ததுனால அந்த மாநில அரசாங்கம் தன்னுடைய, ஏன்னா பின்தங்கிய மாநிலம் ஒடிசா, ஸோ அதனால் வந்து அந்த மாநில அரசாங்கம் ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. அதேமாதிரி மத்திய அரசாங்கத்துக்கு இந்த ஒரு குறிப்பு வந்து அமைச்சாங்க, நாங்கள் இந்த மாநிலத்தில் இத்தனை ஏரியாவை, ஏன்னா வந்து வன பாதுகாப்பு சட்டம் 1980 ஒன்று இயற்றப்பட்டது, அதன் மூலியம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை வந்து எந்த ஒரு பர்பஸுக்கும் வந்து மற்ற பர்பஸுக்கும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அந்த சட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கம். ஸோ இதை வந்து பாரோட பண்ணக்குள்ள ஜெயராம் ரமேஷ் அப்படின்ற வனத்துறை அமைச்சர் இருந்தார். ஸோ இதனால் வந்து அரிய வகை உயிரின அங்கே வந்து என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் நிறைய இருக்கிறதுனால அதனுடைய முக்கியத்துவனால அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் வந்த இந்திய அரசாங்கமும் அதனுடைய மக்கள் கருத்து இது பண்ணி அதை, ஏன்னா அவ்வளோ ஏரியா வந்து அதுக்கு பதிலாக காம்பன்சேட்ரி அஃபாரஸ்டேஷன் அப்படின்னு, ஸோ அதுக்கு என்னென்ன ஈடாக வந்து வேறு ஒரு இடத்துல மரம் நட்டு இது பண்ணிக்கலாம், ஏன்னா ஒரு வளர்ச்சி இல்லாமல் எந்த ஒரு நாடும் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுமா. ஸோ வளர்ச்சிக்காக சில காடுகளை அழிக்கிறது வந்து அழிச்சுதான் ஆகணும் அப்படின்றது என்னுடைய கட்டணம்.
இதுவரைக்கும் சுற்றுச்சூழல் தொடர்பான மாணவிகளுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னவங்க நமது பல்கலைக்கழக மண்ணியல் துறை இளநிலை ஆராய்ச்சியாளர் டி அருள்குமார் அவங்க. இவங்கக்கிட்ட தங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தெளிவு பெற்றவங்க நமது பல்கலைக்கழக வேளாண் பொறியியல் கல்லூரியின் என்விரான்மெண்ட் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் முதலாம் ஆண்டு மாணவிகள் எஸ் ஹீனா, பி தாரிணி, பி பிரியங்கா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக நாமும் நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது இல்லைங்களா? இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தொலைபேசி மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு 0422-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். கடிதங்கள் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதா இருந்தால் விவசாயி சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதலாம். மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. உங்களுடைய கருத்துக்களும் அனுபவங்களும் வரவேற்கப்படுகின்றன.